இறை வழி மருத்துவம். இந்த மருத்துவத்தில் வியாதிகள் வந்த பிறகு நாம் சுகமடைய வேண்டுமா, வியாதிகள் வருவதற்கு முன்பாக சுகத்தை பேணிக்கொள்ள வேண்டுமா, இந்த கேள்வியை நாம் மனதில் கேட்கும் பொழுது வியாதி வர வேண்டாம், இது என்னுடைய தேவை, இதுதான் எனக்கு அடிப்படையான தேவை, வியாதி வருவதற்கு முன்பாக நாம் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கிறது. வியாதி வந்துவிட்டால் இனி அதற்கான ஒரு காலத்தவணையின் மீது நம்பிக்கையை கொண்டு பொறுமையையும் மேற்கொள்ள வேண்டும். நிச்சயமாக நம்முடைய உயிர் ஆற்றல் தீமைகளை நீக்கக்கூடியதாகவும் நன்மைகளை வளர்ந்தவங்க செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. அந்த எண்ணம்தான் நன்மையை நாடும்படி நம்மை தூண்டுகிறது. என்னுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக அழகையும் நன்மையையும் சுகத்தையும் ஆதரவையும் ஆறுதலையும் நிச்சயமாக விரும்பக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும், சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும், ஆற்றல் மிக்க வாழ்க்கையை வாழ வேண்டும், எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த ஞானங்களோடு நீங்கள் வாழ வேண்டும். ஒவ்வொரு சத்தியமும் நமக்கு விருப்பமாக நம்முடைய எண்ணத்தில் அறிவிக்கப்படுகிறது. அந்த எண்ணத்தில் அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது வாய் வார்த்தைகள் மூலமாக காதுகளில் ஒழித்து பிறகு மூளைக்கு சென்று பிறகு அறிந்து அப்புறம் உள்ளத்தில் ஒரு எண்ணமாக இல்லை, உள்ளத்திலேயே தானாக சுயம்புவாக உருவாகி அழகானவை அனைத்தும் நாளைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அதில் உங்களுக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது. சுகமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடையாது. ஆனால் விருப்பங்கள், அந்த விருப்பத்திற்கு உங்களுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உள்ளும் புறமும் நிகழும். அந்த எண்ணம் மறைவானது, சுகம் என்ற அந்த உணர்வு வெளிப்படையான தோற்றம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல, அது அருள். சுகத்தை உணர முடியுமே தவிர சுகத்தை பார்க்க முடியாது. சுகத்தை காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருளாக கருத முடியாது. ஆனால் நான் என்று மருந்து மாத்திரைகள் என்று காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருளாக அந்த சுகத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். என் எண்ணத்திற்கு விரோதமாக எண்ணம் மறைவானது, அதற்கு பொருள் வடிவம் கிடையாது என்று தெரிந்த பின்னரும் நான் அந்த எண்ணத்தை பொருளாக மாற்றிக்கொண்டு ஊசியாகவும் மருந்தாகவும் மாத்திரைகளாகவும் டாக்டர்களாகவும் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். சுகம் என்று உருவ வழிபாடு தவறாக போய்விட்டது. உள்ளத்தின் வழிபாடு அவசியம். நாளைய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும் என்பது உங்களுடைய ஆத்மார்த்தமான எண்ணமாக இருக்குமானால் அந்த எண்ணம் சுயம்புவாக உங்களுடைய உள்ளத்தில் உருவாக்கப்படுகின்றது, விதைக்கப்படுகின்றது. யார் மூலமாகவும் அது இல்லை, ஆனால் உள்ளத்தில் இருக்கிறது என்றால் எப்படி யார்? எனக்கு அறியாத ஒரு சக்தி எனக்குள் அழகான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அது என்னால் நிறைவேற்ற முடியாது, விரும்ப மட்டுமே முடியும். எனக்கும் மீறிய ஒரு சக்தி, அழகு, நன்மைகள், உண்மையை கொண்டு உரத்து அறிவிக்கப்படுகின்றது. உறுதியாக்கப்பட்டு அது உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது. ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. வேண்டுமா வேண்டாமா? வேண்டும் என்று எப்பொழுது நாம் விரும்புகின்றோமோ அங்கு வேண்டுதல் முடிவடைகின்றது. பிறகு உங்களுடைய ஆற்றலை கொண்டு அதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் பொழுது நாம் தோல்வியடைகின்றோம். அந்த தோல்விக்கு முன்பாகவே அது என்ன என்றே தெரியாத நிலையில் நாம் அதை பின்பற்றுகின்றோம். உணர்வு என்ற ஒன்று இருக்கும் பொழுது அந்த உணர்வை படைத்தவன் யார் என்று இருக்கும் பொழுது படைப்பாளன். நான் படைக்கவில்லை, சிறர் சொல்லி கேட்கவில்லை, ஆனால் என் மனதில் இது எழுகின்றது, நன்மையானதும் சுகமானதுமான வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று. இதனை நம்மில் இது உணர்வுதான் பொருள் அல்ல, என்று உணரக்கூடிய நிலையில் பொருளாக நாம் பார்க்கும் பொழுது நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கின்றோம். உடல் சுகமாக இருக்கின்றது, உடல் சுகமாக இருக்கிறது என்று உடல் கூறவில்லை, மனம் கூறுகிறது. எங்கோ ஒரு பகுதியில் வலிக்கிறது, கையிலோ காலிலோ எங்கோ ஒரு பகுதியில் வலிக்கிறது. இந்த உறுப்பு பேசுவதில்லை, இங்கு பேசுகிறது, வலி இருக்கிறது. அறிவிப்பது மனதிலிருந்து அறிவிக்கப்படுகிறதே தவிர உங்களுடைய கை கால்கள் உடல் பொருள்கள் அறிவிப்பதில்லை. அந்த அறிவிப்பு உணர்வாக இருக்கின்றது. சுகம் கெட்டு என்னுடைய வேதனையில் நான் வாழும் பொழுது இந்த வேதனை வேண்டாம் என்று அறிவிப்பது உள்ளுக்குள் தான். மனிதர்கள் சொல்வதன் காரணமாக பிறகு நான் நம்பிக்கை கொண்டு இது வேண்டாமோ என்று நான் கருதுவதில்லை. எனக்கு வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி முறையே கஷ்டங்கள் வேண்டாம், எனக்கு சுகம் வேண்டும் இப்பொழுது. பின்னர் இந்த ஒரு வேதனை எங்கு இருக்கிறதோ அந்த வேதனை நீங்கிவிட்டால் பிறகு எந்த விதமான வேதனையும் எனக்கு வரக்கூடாது என்றும் அறிவிக்கப்படுகிறது. நாம் அதனை கேளாதவர்களாக இருக்கின்றோம். உணர்வையும் நாம் கேட்க வேண்டும், பேச்சுக்களையும் கேட்க வேண்டும். பெரும்பாலான பேச்சுக்கள் அதில் எந்த விதமான சக்தியும் கிடையாது, மாறாக கேடுகளை தவிர பேச்சுக்கள் கிடையாது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்தியம் நமக்கு உரைக்கும் பொழுது, நாம் அதை கேட்கும் பொழுது, செவியிடும் பொழுது, செவிச்சாற்றும் பொழுது இங்கு எனக்கு இது அவசியம் என்று படுகின்றோம். இந்த காலத்தில் மட்டுமல்ல, எந்த காலத்திலும் சரி, எனக்கு இந்த சுகம் மட்டும்தான் வேண்டும். அந்த சுகம் என்பது அருளாக இருக்கின்றது, பொருள் இல்லை. அதனை நான் விலை கொடுத்து வாங்க முடியாது, அதனை பொருளாக பாவிக்கவும் முடியாது என்பதை இன்று சத்தியத்தை கொண்டு நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். யார் இந்த மனதை படைத்தது? உருவமற்ற ஒரு மாபெரும் பொக்கிஷமாக அங்கிருந்துதான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. நாளைய தேவை எனக்கு என்ன என்பதை இங்கு நான் அறிகின்றேன். பிறகு அதனை நான் எதிர்பார்க்கின்றேன், அதன் அளவில் முயற்சியும் செய்கின்றேன். தெளிவாக நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், என்னுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடியது அனைத்துமே நாளைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. எனக்கு எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் நாளைய வாழ்க்கை தான், இன்று நான் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது ஒரு பொதுப்படியான எண்ணமாக இருக்கின்றது. நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள், இப்பொழுது நிகழ்காலம் நடந்து கொண்டிருக்கின்றது, நீங்கள் விரும்பியபடி நடக்கவில்லை. நான் விரும்பியது அங்கு இல்லை, நான் எதிர்பார்க்காத ஒன்று, நான் அதனை எவ்விதமாக அனுமானிக்கின்றேனோ அந்த அனுமானத்திற்கும் அப்பாற்பட்ட ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய பேச்சு அங்கு நிகழவில்லை, நான் எதிர்பார்த்து வந்தது ஒன்று, ஆனால் நிகழ்ந்து கொண்டிருப்பது வேறு. இது நமக்கும் நம்முடைய முயற்சிகளுக்கும் அப்பாற்பட்டு நிகழ்காலமே நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் சம்பாதிக்க செல்கின்றீர்கள், அங்கு நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடையாது, அல்லது எதிர்பார்த்ததற்கு அதிகமாக வருமானம் இருக்கின்றது. நீங்கள் நினைத்தது அங்கு நடக்கவில்லை, உங்களுடைய எண்ணம் ஒரு பக்கம் இருக்க நிகழ்ந்து கொண்டிருப்பது இன்னொன்று. அதிகமாக வருமானம் வந்துவிட்டால் எனக்கு அதிர்ஷ்டம் என்று கூறுமோ, குறைவாக வருமானம் வந்துவிட்டால் கவலை ஏற்பட்டுவிடுகின்றது. நாளைக்கு எனக்கு இதுதான் நிகழுமோ, நாளைக்கு என்ன செய்வோம் என்று கவலை வந்துவிடுகின்றது. அப்படியானால் நீங்கள் சம்பாதிப்பது என்ன? உங்களுடைய முயற்சியை கொண்டும், உங்களுடைய திறமையை கொண்டும், உங்களுடைய அனுபவங்களை கொண்டும் நீங்கள் சம்பாதிப்பது என்ன? நிச்சயமாக ஒன்றுமில்லை. நான் எதிர்பார்ப்பதும் நான் முயல்வதும் எனக்கு அப்பால் நிகழக்கூடிய ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதில் நான் யார் என்று கேட்கும் பொழுது இருக்கக்கூடியதை கெடுப்பதை தவிர வேறதும் இல்லை. நாளைய வாழ்க்கையை பற்றி இன்று கவலை கொண்டு விடுகின்றேன், கொஞ்சம் எனக்கு சிக்கல் ஏற்படும் பொழுது. ஆனால் இந்த சிக்கல்கள் எல்லாம் கூடாது, நிரப்பமான வாழ்க்கை வேண்டும், மன நிறைவான வாழ்க்கை வேண்டும். இந்த மன நிறைவான வாழ்க்கையை நான் பொருள் நிறைவான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்கின்றேன். பணம் நிறைய இருந்தால் அது மன நிறைவான வாழ்க்கை என்று. மனதுக்கும் பொருளுக்கும் சம்பந்தம் இல்லை. உலகத்தின் சுகப்பொருள்கள் அவ்வளவையும் நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று உதாரணமாக கொண்டுவிட்டார். இந்த சுகப்பொருள்கள் எனக்கு நன்மையை தரும் என்று நீங்கள் நம்பினால் அந்த நம்பிக்கை நிச்சயமாக பொய்யானது, ஒரு மாயையாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். மனதில் ஒரு கவலை தீண்டிவிட்டால் சொற்கவனமே இருந்தாலும் சரி, அதிலிட்டும் நாம் வெளியேறிவிடுவோம், நிலை கொள்ளாமல் தவிப்போம். பஞ்சிமத்தையாக இருந்தாலும் படுக்க முடியாது, எழுந்துட்டார வேண்டும். மனநிலை அவ்விதமாக இருக்கின்றது. மன ஆற்றாமையும் மனிதர்களுடைய கலவரங்களும் குழப்பங்களும் படுக்கை விட்டும் எழுந்துவிட்டு செய்கின்றன. அந்த பஞ்சிமத்தை எனக்கு நெருப்புப்படுத்தியாக இருக்கிறது. வீடுகளில் நான் அடைகின்றேன், முடியவில்லை, இன்னும் தெருவுக்கும் வந்துவிடுகின்றேன். எனக்கு நிலை கொள்ளவில்லை, வீடுகளில் வாழ முடியவில்லை, தெருவுக்கு வருகின்றேன். எவ்விதமாக நாம் அலைக்கழிக்கப்படுகின்றோம். உங்களுடைய உலக சுகப்பொருள்கள் அவ்வளவு வீடுகளில் இருக்கின்றன, அவற்றை வச்சு வெளியே இருக்கின்றீர்கள், மனம் சுகமாக இல்லை. அவ்வாறெனில் மன சுகத்திற்கான ஆறுதல் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கும்? வேண்டும் என்று விரும்புவதை தேவை கிடையாது. உங்களால் ஒரு அணுவை கூட அவனுடைய அனுமதியின்றி அசைத்துவிட முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம், கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், அவன் அன்றி அணுவும் அசையாது என்று. அவனிடம் திரும்பும் பொழுது அந்த இறை உணர்விடம் நாம் திரும்புகின்றோம். எது ஏற்கனவே எனக்கு அறிவிக்கப்பட்டது என்று இருக்கின்றதோ அந்த உணர்வின் பக்கம் நான் திரும்புகின்றேன். அறிவிக்கப்பட்டிருப்பது எந்த கேடும் தீண்டக்கூடாது என்று, எந்த சுகவினமும் ஏற்படக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நான் அங்கு திரும்புகின்றேன். இப்பொழுது சுகவீனம் ஏற்பட்ட பிறகு நான் திரும்புகின்றேன். சுகவீனம் ஏற்படுவதற்கு முன்பாகவே நாம் அந்த பக்கம் திரும்பியிருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது நாம் எழுந்திருக்கின்றது, நாளைக்கு எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று. அவ்விதமாக நாளைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் நிகழும் என்பது உண்மையானால், இப்பொழுது நீங்கள் வேண்டாம் என்று விரும்புங்கள். அந்த விருப்பம் உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏதுவாக மாற்றி அமைக்கும். அப்படியென்றால் இறைவனுடைய உதவி எனக்கு வேண்டும். நன்மைக்கு மட்டுமே, அவன் நன்றி அணுவும் அசையாது. நன்மைக்கு மட்டுமே எனக்கு இறைவனுடைய உதவி வேண்டும். தீமைக்காக யாரும் நம்முடைய இறைவன் பக்கம் திரும்புவதில்லை, இறைவனுடைய பக்கம் திரும்புவதில்லை. தீமைக்கு நான் எதனை விரும்புகின்றேனோ அந்த தீமை உங்களுக்கு வந்து சேரும். நாளைய வாழ்க்கையை நான் அமைக்கப் போகின்றேன் என்று கூறும்பொழுது தீமை சுருந்து கொண்டது, கேடு சுருந்து கொண்டது. நாளைய வாழ்க்கையை பற்றிய உணர்வு அறிவிக்கப்பட்டிருக்க நாளைய வாழ்க்கையை பற்றிய கேடுகளாக அந்த உணர்வை பொருளாக மாற்றிக்கொண்டு இதுதான் நான் விரும்பக்கூடிய நாளைய வாழ்க்கை என்று நான் கற்பனை செய்கின்றேன். இந்த கற்பனை தவறானது. நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றை நிகழ்த்திக் கொள்ள இன்று முயற்சி செய்யுங்கள். ஏதாவது ஒன்றை நீங்கள் முயற்சி செய்யுங்கள், உங்களுக்காக முடிகிறதா என்று பாருங்கள். காலைக்கிடங்களை கழிக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய இரவு பொழுதில் காலையில் எழுந்ததற்கு முன்பாகவே நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? ஆனால் நான் விரும்பியபடி என் வயிறு சுகமாகவில்லை. அவசரமாக போகக்கூடாது, அமைதியாக போக வேண்டும். அதில் அவசரமும் இருக்கிறது. என்னை அறியாமலேயே அங்கு காப்பாற்றுவோன் யார்? அவசரம் என்னை தவற செய்யும். அந்த தவறுகளில் எனக்கு பெரும் நஷ்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. இருந்த போதிலும் நாம் அதனை மறுத்தவர்களாக நம்முடைய பாதையில் முனைகின்றோம். தண்ணீர் தாகம் இருக்கின்றது, அந்த வேலையில் குடிக்க முடியாது. எவ்வளவு சாப்பிட்டாலும் தண்ணீர் தாகம் அடங்கவில்லை. பசிக்கிறது, ருசியாக சாப்பிட வேண்டும். போய் உட்கார்ந்தால் ருசி இல்லாத உணவாக இருக்கின்றது. ஏதோ ஒரு குறை அமைந்து விடுகின்றது. ஒரு காஃபி டீ குடித்தா கூட நான் விரும்புகிற மாதிரி எனக்கு கிடையாது, அது வேற விதமாக இருக்கும். நானே சமைச்சால் கூட அது வேற விதமாக இருக்கும். எவ்விதம் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் பொருளாக மாற்றுகின்றீர்கள்? உள்ளட்சம் வேண்டும், பிரார்த்தனையும் வேண்டும். அவனன்றி ஒரு அணு கூட உங்களுடைய நன்மையின் பாதையில் உங்களால் அசைக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் இப்பொழுது ஊசிகளையும் மாத்திரைகளையும் வேக்சினேஷன் போட்டுக்கொண்டு நாளைய வாழ்க்கையில் சுகமாக இருப்பேன் என்று கூறுகின்றோம். பெரும் வழிகேட்டில் நாம் ஆகியிருக்கின்றோம். ஊர் உலக மக்களை நான் பார்த்து என்னுடைய பாதையை நான் கெட்ட வழிகளின் மீது ஆக்கிக்கொண்டேன். சிந்தித்து உணராததன் காரணமாக ஒவ்வொரு மூச்சும் சரி உங்களுக்கு நீங்கள் விரும்பிய உங்களுடைய சுகத்தை கொடுக்கக்கூடிய மூச்சாக இல்லை. ஒரு அழகான மூச்சு இருக்கின்றது, சாதாரண மூச்சு விட்டுக் கொண்டிருக்கின்றோம். பரந்த அந்த மூச்சுக்கு இணையாக சாதாரணமாக விட்டுக் கொண்டிருக்கிற மூச்சுக்கு நிச்சயமாக அந்த சுகம் கிடையாது. சுகத்தில் வேறுபாடு இருக்கின்றது. சுகமாக நான் உணர்ந்து கொண்டிருப்பது ஓரளவு கஷ்டத்தோடு நான் வாழ்ந்து படுக்கப்பட்டு விட்டேன். இன்னும் சுகத்தை நான் அடையவில்லை, சுகத்தை முழுமையாக நான் அனுபவிக்கவும் இல்லை. இதுதான் சுகம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். துன்பத்தோடு இன்பமும் கலந்திருக்கின்றது, கஷ்டங்களோடு வேதனைகளும் கலந்திருக்கின்றன. இன்னும் என்னுடைய ஆற்றமைகளோடு என்னுடைய ஆதரவும் ஆறுதலும் கலந்திருக்கின்றது. இவை அனைத்தையுமே நான் ஒட்டுமொத்தமாக ஆக்கிக்கொண்டு நான் சுகமாக இருப்பது போன்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். என் மனதின் பக்கம் நான் திரும்பினால் தெரியும், நிச்சயமாக நான் சுகமாக வாழவில்லை. சுகம் மட்டுமே இருக்குமானால் நாளை வாழ்க்கை பற்றிய கவலை நீங்க வேண்டும். எதனை நாம் மனதில் கொண்டிருக்கின்றோமோ அது நிகழ இருக்கின்றது. உங்களுடைய எண்ணம் உங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் விரும்பினீர்கள், இங்கு வந்திருக்கின்றீர்கள். விரும்பாமல் வர முடியாது. உங்களுடைய எண்ணத்தின் பிரகாரம் உங்களுடைய சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டிருக்கின்றன. அந்த எண்ணம் உங்களுடைய மாபெரும் சக்தியாக நீங்கள் கருதக்கூடிய இறைவனுடைய ஆற்றலை கொண்டு அங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக இறை உணர்வோடு நீங்கள் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய எண்ணம் நன்மையை கொண்டு விளங்குகின்றது. என்னுடைய எண்ணத்தில் வெறும் கெட்டது மட்டுமே இருக்குமானால், நன்மையை நான் நம்பவே முடியாது என்ற எண்ணம் இருக்குமானால், எனக்கு கேடுகள் தான் நாளைய வாழ்க்கை என்று நான் நம்பிவிட்டால் மனம் வெறுத்துவிட்டது. நான் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை விட்டுவிடுகின்றேன், மனதை விட்டுவிட்டேன். மனம் நன்மைகள் இருந்தால் அது மனம், நன்மைகள் இல்லை என்றால் மனம் இல்லை, மனம் வெறுத்து விட்டது, நான் வாழ விரும்பவில்லை. வெறுமையில் நான் வாழ்ந்துட வேண்டாம், சத்தியத்தை கொண்டு நான் வாழ வேண்டும். மனம் என்பது ஒரு பொருள் அல்ல, அழகும் நன்மையும் விருப்பங்களும் இருந்தால் மனம் இருக்கின்றது, அது நீங்கிவிட்டால் மனம் விட்டு போய்விட்டது. மனம் என்பது ஒரு பொருள் அல்ல, பேரருள். அந்த பேரருள் இறைவனுடைய செய்திகளை தாங்கி நிற்கின்றது. அந்த இறைவனுடைய செய்திகளை தாங்கி நிற்கக்கூடிய அந்த நெஞ்சம் மனமாக இருக்கின்றது. முழுமையான இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் அங்கு இறங்கி இருக்கின்றன. இந்த ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையினுடைய நாளைய அமைப்பாக இறைவன் அமைக்கின்றான். நீங்கள் அமைக்காதீர்கள் கற்பனையை கொண்டு. உங்களுடைய கற்பனையெல்லாம் நீங்கள் படைத்த பொருள்களை கொண்டு நீங்கள் வாழ விரும்புகின்றீர்கள், அவ்வளவுதான். உங்களுடைய சுகப்பொருள்களாக நீங்கள் எதனையெல்லாம் கண்டுபிடித்தீர்களோ அதை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதில் உயிரோட்டம் இல்லை என்பதை அறியுங்கள். வெளியில் நாம் பார்த்தோமேயானால் இரண்டு விதங்களில் இருக்கின்றன. ஒன்று இறைவன் படைப்பு, இன்னொன்று நீங்கள் கண்டுபிடித்த படைப்புகள். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் அமைத்துக் கொண்ட சில படைப்புகள் இந்த இரண்டும் தான். ஒன்று செயற்கை, இன்னொன்று இயற்கை. நீங்கள் செயல்படுத்தக்கூடிய உங்கள் கைகளை கொண்டு செயல்படுத்தக்கூடியவை செயற்கையாக இருக்கின்றது. இறைவன் தன் ஆற்றலை கொண்டு படைக்கக்கூடிய அவ்வளவு இயற்கையாக இருக்கின்றது, இயல்பாக அமையும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இயல்புக்கு விரோதமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இயல்புக்கு சாதகமாக இயற்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது நமக்காக. அதில் குளிர்ச்சி இருக்கின்றது, இதில் வெப்பம் இருக்கின்றது. மின்சாரத்திலிருந்து வரக்கூடிய இந்த காற்று வெப்ப காற்று, நாம் குளிர்ந்த காற்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அந்த மின்சாரத்தின் அந்த விசையை அணைத்துவிட்டால் ஒரு செகண்ட அந்த உஷ்ணங்கள் வெளியேற பார்ப்போம். ஒரு செகண்ட் துப்புன்னு வேக்க ஆரம்பிக்கும், ஒரு உஷ்ணம் தெரியாது, பிறகு நார்மல் ஆகும், இயற்கையாக மாறும். இதற்கு காரணம் அவ்வளவு சூடம் உள்ளுக்குள் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை போடும் பொழுது இந்த வெப்பம் வேண்டாம் என்று நீங்கள் விரும்ப வேண்டும். இதில் உள்ள தீமைகள் என்னை நீங்கள் கூட என்னை தொடக்கூடாது என்று விரும்ப வேண்டும். ஆனால் நான் பெருமை கொண்டவர்களாக நான் கண்டுபிடித்திருக்கின்றேன், மின்சாரத்தை கண்டுபிடித்து விட்டேன். அது நெருப்பும் உயிரை வழிவாங்கக்கூடியதுமான மிக கெட்ட சக்தி என்பது தெரிந்த பிறகும் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டி இறைவனிடம் விரும்பாமல் நாம் மனதில் எண்ணம் கொள்ளாமல் நான் பெருமை கொள்கின்றேன், என்னுடைய ஆற்றலை கொண்டு பெருமை கொள்கின்றேன். எங்கு ஓடிக்கொண்டிருந்த மின்சார விசையை அணைக்க வேண்டும். இந்த சத்தத்திற்கு அந்த சத்தம் விரோதமானது, இந்த ஆற்றலுக்கு அந்த ஆற்றல் விரோதமானது, இந்த அமைதிக்கு அது நிச்சயமாக அலங்கோலமானது, வேண்டாம் என்று விரும்புகின்றேன். மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் அவ்வளவுமே உயிரோட்டம் அற்றது, உயிரற்றது. உயிரற்ற ஜடங்களை வைத்துக் கொண்டு நான் சுகமாக வாழ்கின்றேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேனே, அங்கு என்னுடைய ஆற்றல் குறைந்து இயற்கையினுடைய நன்மைகள் அங்கு இல்லாமலாகி மனதில் கெட்ட சக்திகள் பெருமையின் காரணமாக நான் வாழ்கின்றேன் என்று கூறியதன் காரணமாக இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தான் வாழ்கின்றேன் என்று கூறும் பொழுது இறைவனுக்கு விரோதமாகவும் நன்றி அற்றவர்களாகவும் சிந்தித்து உணராதவர்களாகவும் நாம் செயல்பட்டுக் கொண்டிருப்பதன் காரணமாக இறைவனிடம் இருந்துள்ள ஒரு வேதனை நமக்காக காத்திருக்கின்றது. நீங்கள் உயிரற்ற ஜடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் சுகம் இருக்கின்றது என்று பெருமையை சொல்கின்றீர்கள். நான் இயற்கையை அமைத்திருக்கின்றேன், அதில் ஒன்றுமே இல்லை என்று துச்சமாக பார்க்கின்றீர்கள். எவ்விதம் நாம் நம்முடைய எண்ணங்களில் சீரழிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை விளக்குவதற்கு ஒரு அனுமானமாக உங்களுடைய இருதயத்தில் அமைக்கப்பட்டுள்ள நன்மைகளை கவனியுங்கள். அது உருவமற்றது. எண்ணம் மனம் உருவம் அற்றது. உருவமற்ற நாளைய வாழ்க்கையில் உங்களுக்கான ஆசீர்வாதமாக உங்களுடைய எண்ணங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றது நற்செய்திகளாக, அழகான செய்திகளாக. இது வேண்டும் என்று விரும்பக்கூடிய அளவுக்கு இப்பொழுதும் உங்களிடம் கேட்டால் உங்களுக்கு இப்பொழுது என்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ இதைவிட நல்ல வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டால் நீங்கள் குபேரர்களாக இருக்கும் போதிலும் சரி ஆம் என்று கூறுவீர்கள். அப்படி என்றால் உலகத்தினுடைய சுகப்பொருள் அவ்வளவு வைத்திருக்கின்றீர்கள், உலகம் முழுமையிலும் தங்கத்தையே வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், இன்னும் அதுபோன்று உலகத்தினுடைய பொருள்கள் அனைத்தையும் வைத்துக் கொண்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒரே ஒரு கேடு உங்களுக்கு வந்துவிட்டால் அவ்வளவையும் கொடுத்து விடுவேன், எனக்கு உயிரை கொடு என்று கேட்டீர்கள். உயிர் முக்கியமா ஜடப்பொருள்கள் முக்கியமா என்று உங்களிடம் கேட்டால் உயிர் முக்கியம். உங்களை கதைத்துக் கொண்டு போய் வைத்துவிட்டு பணம் கேட்டால் அவ்வளவு கொடுத்து விடுவீர்கள், எனக்கு உயிரை கொடு என்று கேட்டீர்கள். அப்படி என்றால் வாழும் காலமெல்லாம் எனக்கு பொருள்கள் தான் முக்கியம் என்று அதனையே நாம் கருத்தில் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, எப்படி நாம் நம்முடைய திசையில் மாறுபடுத்தப்பட்டு விட்டோம், எப்படி நமக்கு எதிராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உயிரோட்டம் உள்ள வாழ்க்கை வேண்டுமா, ஜடப்பொருளை வைத்துக் கொண்டு பிணங்களை வைத்துக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டுமா? இதற்கு உயிர் கிடையாது, இதுக்கு உயிர் கிடையாது, இதுக்கு எதற்குமே உயிர் கிடையாது. ஆனால் நீங்கள் உயிரோட்டம் உள்ளவர்கள். உங்களை சுற்றிலும் உயிரோட்டம் வேண்டும், அந்த உயிர் கிரகிக்கப்பட வேண்டும். அப்படியிலிருந்து வாழ முடியாது. உயிரை பார்த்ததெல்லாம் நீங்கள் இல்லை. உயிரை பற்றி என்ன தெரியும், நமக்கு எதுவும் தெரியாது. அவ்வாறு இருக்கும் பொழுது நான் உயிரை காப்பாற்றிக் கொள்வேன் என்று கூறுகின்றீர்களே, நீங்கள் படைத்த பிறகு அல்லவா அந்த உயிரை பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று நீங்கள் கூறுவதற்கு. அந்த உயிரை படைத்தவன் யார் என்று கேட்கும் பொழுது நான் இல்லை, இது போதுமானது, இந்த பணிவு போதுமானது. அப்படி என்றால் யார்? எனக்கு மேலான ஒரு சக்தி. அந்த சக்தி இறை சக்தியாக, மாபெரும் ஆற்றல் மிக்க ஒரு சக்தியாக உங்களுடைய உள்ளத்தில் மிக பெரும் ஆசீர்வாதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. யாரிடமிருந்து அந்த எண்ணம் இருக்கின்றது? நாளைய வாழ்க்கையை பற்றி, நாளைய வாழ்க்கையை பற்றியே ஒரு எண்ணம் இல்லாமல் எவரும் இல்லை. ஆனால் நீங்கள் அதனை பணம் என்ற ஒன்றாக மட்டுமே மாற்றிக்கொண்டீர்கள். ஜடப்பொருளாக பிணத்துக்கு வப்பான அந்த பணத்தை தான் என்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் ஏழு ஜென்மங்களுக்கும் பிற நான் சேர்த்து வைப்பேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். கெட்டது, ஏழரை சனி சூழ்ந்து கொண்டது. இதுதான் நம்பிக்கை கொள்ளுங்கள். அதற்கும் மேலாக விருப்பம் கொள்ளுங்கள். நம்பிக்கை வேண்டாம், விருப்பம் கொள்ளுங்கள். நம்பிக்கை தரம் தாழ்ந்தது. பொதுவாக நம்பிக்கையை பற்றி உயர்வாக பேசுவார்கள், அவ்விதமாக அல்ல. நான் விருப்பம் கொள்கின்றேன், அழகான வாழ்க்கை வேண்டும். பிறகு அந்த விருப்பத்தின் மீது சந்தேகம், எனக்கு அந்த சந்தேகத்தின் காரணமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு, ஒரு கஷ்டம், வேதனை தூண்டு கொண்டது. இப்பொழுது நான் சொல்கின்றேன், எனக்கு சுகமாக வேண்டும், வேதனைகள் நீங்க வேண்டும். இது முன்பே அறிவிக்கப்பட்டது. அழகான வாழ்க்கை வேண்டும், சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று முன்பே அறிவிக்கப்பட்டது. அதனை நான் தவறவிட்டேன். இப்பொழுது அது வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஒவ்வொரு விஷயமும் இன்று நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தீமையும் இதற்கு முன்பாகவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இது வேண்டாம், நல்ல வாழ்க்கை வேண்டும், சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள் என்று நான் கூறிக்கொண்டிருந்தேன். நான் நல்ல வாழ்க்கையை வந்து கொண்டிருக்கின்றேன், சுகமாகத்தான் இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டிருந்தேன். பொருள்களை வைத்துக் கொண்டு, பணத்தையும் பொருளையும் வைத்துக் கொண்டு, இறைவன் கொடுத்திருந்த ஒரு அழகான ஒரு ஆற்றலை கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பணமும் பொருளும் தான் எனக்கு வாழ்க்கையினுடைய கௌரவம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது அந்த பணத்தை நீங்கள் நீக்க வேண்டும். அதற்காக ஒரு சோதனை. இந்த சோதனைக்கு உங்களுடைய பணமும் பொருளும் நீங்கும். இன்னும் கடன் வாங்கியும் அந்த சுகத்திற்காக வேண்டி உங்களுடைய பொருள்களை செலவு செய்வீர்கள். அந்த பொருள்கள் தான் உங்களுக்கு மிக பெரும் வாழ்க்கையினுடைய ஆதாயம் என்று எண்ணிக்கொண்டிருந்த உங்களுக்கு எங்கிருந்து இப்பொழுது பணத்தை அவ்வளவு கொடுத்து விடுகின்றேன், எனக்கு சுகம் வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். பொருளை கொண்டு சுகம் இல்லை, பொருளை நீங்கள் செலவு செய்யும் பொழுது சுகம் இருக்கின்றது. பொருளை சேகரித்து வைப்பதில் சுகம் இல்லை, பொருள்களை செலவு செய்வதற்கு சுகம் இருக்கின்றது. அந்த சுகத்திற்கு நீங்கள் உங்களுடைய பாக்கியவையை காட்டுங்கள். நான் நிச்சயமாக என்னுடைய அருபமான அந்த மன வாழ்க்கைக்கு, மனமிக்க வாழ்க்கைக்கு நான் என்னுடைய பொருள்களை செலவு செய்கின்றேன். பொருளின் பக்கம் நாட்டம் போகக்கூடாது. அருளாக நான் வாழ வேண்டும், இறைவனுடைய அருளை கொண்டு நான் வாழ வேண்டும். இவற்றையெல்லாம் படைத்தவர்கள் நீங்கள் இல்லை. ஒரு இலையை உங்களால் படைக்க முடியாது. அதிலிருந்து வரக்கூடிய குளிர்ச்சியை நீங்கள் படைக்கிறீர்கள். அந்த குளிர்ச்சியில் உயிரோட்டம் இருக்கின்றது, சுகம் இருக்கின்றது. அப்படியானால் இவ்வளவு மரங்களும் இருக்கின்றன, ஒரு பூ கிடையாது, ஒரு காய் கிடையாது, ஒரு பழம் கிடையாது, எந்த விதமான நன்மையும் அதில் இல்லை. உங்களால் கொண்டு வர முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஆனால் வேண்டுமா என்று கேட்டால் வேண்டும். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டால் வேண்டும். காரணம், இந்த மரங்களை போன்று எந்த விதமான நன்மையும் இல்லாமல் எந்த விதமான உதவியும் நீங்கள் அற்றவர்களாக வெறுமனே வெற்று மனதோடு வெறும் வாழ்க்கை என்ற அந்த ஜடமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றதை விட மனமிக்க வாழ்க்கையை இன்னும் நாம் அடையவில்லை. எனவே தான் உங்களிடம் கேட்கும் பொழுது இதை விட சிறந்த வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்கும் பொழுது வேண்டும் என்று அடுத்த வார்த்தை வருகின்றது. இது உங்களுக்கு போதுமான பணிவாகும். உங்களுக்கு பெருமை என்ற ஒன்றுக்கு இடமே இல்லை என்பதற்கு பொருளாகும். இந்த அர்த்தத்தை கொண்டு அர்த்தமுள்ள வாழ்க்கையை சிந்தித்து உணர்ந்து வாழாத வரையில் நமக்கு வேதனை காத்திருக்கின்றது. சிந்தித்து உணராதவர்கள் மீது கண்டிப்பாக ஒரு வேதனை இன்றைய காலம் சுழந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேதனை வரும்பொழுது நீங்கள் அந்த அருளை விரும்புவீர்கள். நோய் என்று வரும்பொழுது அருளை விரும்புவீர்கள். நான் பணக்காரனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று இருக்கும் நிலையில் ஒரு பெரு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் அப்பொழுது நீங்கள் அந்த அருளை விரும்புவீர்கள். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமான அந்த மகத்துவத்தை நீ அருள்வாயாக, நீ அருள்வாய். என்னுடைய நஷ்டங்களை நீக்கி இன்னையும் எனக்கு நன்மைகளில் அதிகரிப்பாயாக. அப்பொழுதும் கூட நான் கேட்பது நன்மைகளில் அதிகரிப்பாயாக என்று கேட்க மாட்டேன். எனக்கு பொருளை கொடு, எனக்கு இன்னும் அதிகமான சம்பாத்தியத்தை கொடு. அதில் வந்த கேடுதானே இவ்வளவும், இப்போ கூட வந்து ஒரு நன்மை விரும்புறதுக்கு அது அவ்வளவே கொடுத்துருந்தா எனக்கு உயிர் பாதுகாக்கப்பட்டால் போதும் என்று இருக்கும்பொழுது மீண்டும் அதே பணத்தை கேட்கின்றீர்கள். இன்னும் மிகப்பெரிய வேதனையை வந்து அவ்வளவும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் வரையில் அந்த வேதனையை நாம் விளக்க முடியாது. இன்று நாம் வேதனையில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் எந்த பணம் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கின்றனோ அது என்னை காப்பாற்றும் என்று பொருள் அடிப்படையில் உருவத்தின் அடிப்படையில் உருவ வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றேன். பணம் எனக்கு எஜமானன், பணம் என்னை பாதுகாப்பவன், பணம் என்னை படைத்தவன், பணம் என் உயிரை காப்பாற்றும். கடவுள் யார்? இப்ப நமக்கு பணம், அந்த பணத்தை நீங்க வச்சிருக்கீங்க. இறைவன் எவ்வளவு இயற்கையை படைத்திருக்கின்றான், இதெல்லாம் முக்கியமல்ல, இந்த பணம் முக்கியம். இந்த இயற்கையை படைத்த அந்த ஆற்றலுக்கு நான் பணிகின்றேன். அங்கு எனக்கு அறிவிக்கப்படுகின்றது வானங்களும் பூமியும் எனக்கு அடிமையாக வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று சிந்தித்து வரும்போது தெரியும், இந்த வானங்களில் இருந்து எனக்கு மழை பெய்ய வேண்டும், இந்த பூமி விளைவதற்காக வேண்டி, இந்த பூமி செழிக்க வேண்டி வானங்கள் பூமியே வானத்தை எதிர்நோக்கி இருக்கின்றது, நானும் வானத்தை கவனிக்கின்றேன். எனக்கான வாழ்வாதாரமும் வாக்களிக்கப்பட்டவையும் அங்கிருந்து எண்ணங்களாகவும் அங்கிருந்து இறைவனுடைய பாக்கியங்கள் தண்ணீராக இங்கே அமைந்து அவ்வளவு விளைச்சல்களுக்கும் பசுமைக்கும் இதுவே காரணமாக இருக்கின்றது. இதில் ஒன்றை நீங்கள் செய்பவர்களாக இல்லை. அவ்வளவு அபகரித்து வைத்துக் கொண்டு நான் பணக்காரன் என்று கூறுகின்றேன். எப்பொழுது நீங்கள் அபகரித்தீர்களோ அப்பொழுதே அது பட்டு போய்விட்டது, அது நீங்கள் அறுத்து விட்டீர்கள், அது அறுவடை செய்து விட்டீர்கள், அது இறந்து விட்டது. இறந்த பிணத்தை வைத்துக் கொண்டு அதை தானியம் என்றும் பொருள்கள் என்றும் வைத்துக் கொண்டு நான் விற்று கொண்டிருக்கின்றேன் இறைவனுடைய பேரர்களை. உங்களுக்கு இறைவன் கூறுகின்றான், நீங்கள் தாங்க முடியாத கஷ்டத்தை நிச்சயமாக நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத எந்த கஷ்டத்தையும் எவரும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு நற்செய்தி, அதில் உங்களுக்கு உருவம் இல்லை, எனவே நீங்கள் அவற்றின் அளவில் ஈடுபட முடியாது, விரும்ப மட்டுமே முடியும். இதைவிட ஒரு அழகான வாழ்க்கை நடத்த முடியும். அந்த விரும்புதலுக்கு என்னிடமிருந்து உங்களுக்கான ஆற்றல் மிக்க அந்த பொருள்கள் உங்களுக்கு அழகான உயிரோட்டமுள்ள பொருள்களாக விளையும். அதிலிருந்து நீங்கள் வாழுங்கள். ஒவ்வொரு மனிதனும் அவர்கள் உயிரின் பக்கமே. அந்த உயிரோட்டத்திற்கு உங்களுக்கு மனம் முக்கியம், அந்த மனதின் செழுமைக்கு உணவு முக்கியம். சிறப்பான உணவு மனம் நிறைய நான் உட்கொண்டேன், வயிறு புடைக்க உட்கொண்டேன் என்று சொல்வதற்கு இல்லை, மன நிறைவாக நான் சாப்பிட்டேன் என்று கூறுவோம். அந்த மன நிறைவுக்கு அழகான உயிரோட்டம் உள்ள அந்த செழுமையான உணவு முக்கியம். இதை நீங்கள் படைப்பவர்கள் இல்லை, விரும்பங்கள். நான் படைத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதும் கூட நீங்கள் எழுதுகின்றீர்கள், வானங்களில் இருந்து மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது, அவ்வளவு கேடுகளும் நீக்கப்பட்டு அந்த இயற்கைக்கு சுகம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் விரும்பாதன் காரணமாக உங்களுடைய வெப்பம் அந்த இயற்கையை தீண்டியிருக்கிறது. கடுமையான வெப்பத்தில் உழந்து கொண்டிருக்கிற நிலையில் ஒரு காற்றாவது வராதா என்று விரும்புகின்றீர்கள், காற்று வருகின்றது. அந்த நேரமே ஒரு சின்ன காற்று, சுகமான காற்று தெரிவித்து விடுகின்றது. ஆகா எவ்வளவு அழகாக இருக்கின்றது. நீங்கள் விரும்பியதுதான், இன்னும் விரும்புங்கள். நீங்கள் இந்த காற்றை நீங்கள் அசைப்பவர்கள் இல்லை, இந்த காற்றுக்கு குளுமையை கொடுப்பவர்கள் நீங்கள் இல்லை, இந்த மலட்டு காற்றுக்கு உயிரோட்டமுள்ள அந்த நீர்சக்தியை கொண்டிருக்கக்கூடிய புதிர்ச்சியை கொடுப்பவர்கள் நீங்கள் இல்லை. எப்படி பெருமை கொள்கின்றீர்கள் நாளைய வாழ்க்கையை பற்றி? அஞ்சுவதற்கு பதிலாக இரையச்சம் பயபக்தி இதுதான். நாளைய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு பொருளை கொண்டு நான் என்னுடைய முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றேனோ நான் பிணக் வாழ்க்கையில் சென்று விட்டேன். சென்ற காலத்தில் நான் எவற்றையெல்லாம் பார்த்தேனோ அதைத்தான் நாளைய வாழ்க்கைக்காக நான் முற்படுத்தி வைத்துக் கொண்டு இன்னும் எவர்களெல்லாம் ஒரு உல்லாசமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ வெறும் பொருளின் அடிப்படையில் அப்படியான வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று அடிந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கையையும் அடிந்துவிட்ட நேற்றைய வாழ்க்கையினுடைய அமைப்பையும் கொண்டு நாளைய வாழ்க்கைக்கு நான் கொண்டு வருகின்றேன். நான் ஏற்கனவே பிணமாகிவிட்டேன். அந்த பிணக்காற்று வாழ்க்கையை நாளைக்கு கொண்டு வரும்போது நீங்கள் வாழ்வதில் அர்த்தமில்லை. இன்னும் கடமான நாற்றம் எடுக்கும் அந்த அலங்கோலமான வாழ்க்கையின் பக்கம் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். உள்ளத்தை நீங்கள் தூய்மையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த உள்ளத்தின் தூய்மை நான் பொருளை கொண்டு அதனை மாற்றி அமைக்கக்கூடாது, நான் படைக்கக்கூடாது. படைக்க இருக்கக்கூடியது ஒரு பொது படைக்கும். நீங்கள் நாளைக்கு நீங்களாக இல்லை, உங்களுடைய உடல் தோற்றம் மாறும், உங்களுடைய உருவத்தின் அமைப்பு மாறுகிறது, உங்களுடைய மனநிலை மாறுகின்றது. இவ்விதமாக இருக்கும் பொழுது நான் நாளைக்கு இதுவரையில் பார்த்த பொருள்களை கொண்டு நான் வாழப்போகின்றேன், அந்த பொருள்களை சம்பாதிக்கப் போகின்றேன், அந்த பொருள்களுக்கு உயிர் இல்லை. ஒரு படம், அதை நீங்கள் பறிக்கும் போது அது உயிரோட்டம் இருக்கின்றது, அதை பறித்து வைக்கும் போது அருகுகிறது அல்லது காய்ந்து போகின்றது, சருகுகளாக மாறுகின்றது, வெப்பம் தூண்டப்பட்டதாக மாறுகின்றது. எப்பொழுதுமே உயிரோட்டமுள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள். ஒவ்வொரு நாளும் பூத்து குலுங்கக்கூடிய இந்த மரங்கள் அவ்வளவும் காட்டு மரங்களாக இருக்கின்றனவே, எந்த விதமான நன்மையும் இல்லாமல் அது பூத்து குலுங்க வேண்டும். இங்கு என் இறைவன் என்னை பற்றி திருக்கிறந்தான். வானங்களிலிருந்து அவற்றின் பூக்களுக்கு அது மலரக்கூடிய தன்மையும் அமைக்கின்றான். அதிலிருந்து பழங்களும் இருக்கின்றன. இந்த காட்டு மரங்கள் கூடாது என்பதை விரும்புகிறேன். உலகத்திலேயே மிக சிறந்த படைப்பு எது என்று கேட்டால், யார் என்று கேட்டால், மனித இனம் என்று நீங்கள் கூறுவீர்கள். எங்கிருந்து இந்த உணர்வு வந்தது? நிச்சயமாக மனித இனம் சிறப்பானது. மனித இனம் அகிலங்களுக்கெல்லாம் மேலான ஆற்றலை கொண்டிருக்கின்றது. மனிதனோடு இறைவன் தொடர்பு கொண்டிருக்கின்றான். இறைவன் மனிதனோடு மனிதன் இறைவனோடு தொடர்பு கொள்ள முடியும். இந்த இரண்டும் இணைந்திருக்கும் போது வானங்களும் பூமியும் இறைவனுக்குரியது என்றால், நீங்கள் இறைவனோடு இணைந்திருக்கும் போது இவ்வளவு உங்களுக்கு அடிமை, நீங்கள் நியாயமான உணர்வு கொண்டிருப்பீர்களால் நிச்சயமாக இறைவன் நியாயவான்களை நேசிக்கின்றான், அவர்களோடு அவன் இருக்கின்றான் என்பதையும் நாம் அறிய வேண்டும். நியாயமான உணர்வை கொண்டு இன்று வாழும் பொழுது நாளைய வாழ்க்கையில் இறைவனுடைய துணையை கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுக்கு பொருளும் ஒன்று, அந்த பொருளில் சுகமும் ஒன்று, அந்த சுகத்தில் உங்களுடைய மனமிக்க வாழ்க்கையும் அமையும். இறைவனோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுவதற்கு ஒரே வழி உணர்வு பூர்வமான மறைவான ஆற்றல் மிக்க இறைவனுடைய நற்செய்திகளை உருவமாக்காதீர்கள். நீங்கள் பார்த்தவற்றை கொண்டு அதில் ஒரு சில பகுதியை இதுதான் இறைவன் அமைத்ததோ என்று நீங்கள் எண்ண வேண்டாம். அவ்விதமாக நீங்கள் எண்ணவும் முடியாது. ஏனென்றால் நாம் இன்று நாளை வாழ்க்கையில் வெறும் பணத்தை தவிர வேறு எதனையும் வைத்துக் கொண்டிருக்கவில்லை. இப்பொழுது பணத்தை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்குங்கள். அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்காலத்தில் நீங்கள் விரும்புவது போன்று நிகழவில்லை, வேறு விதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஒரு கணப்பொழுது நீங்கள் விரும்பியதை நிறைவேற்றி காட்டுங்கள். பார்க்கலாம் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே நிறைவேற்றி காட்ட வேண்டும். சுகமாக பொழுது வாழ வேண்டும் என்றால் அந்த சுகத்திற்கு என்ன அர்த்தம் என்று தெரியாமல் எப்படி வாழ முடியும்? சுகம் என்பது உணர்வு. அந்த உணர்வு நிறைவாக இருக்கின்றதா இல்லை, போதுமானதாக இல்லை, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். இப்பொழுது நாம் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இல்லை, அடுத்த நொடிப்பொழுது என்ன நடக்கும் என்ற ஒரு கவலை இருக்கின்றது. நாளைய வாழ்க்கை பற்றி கவலை இருக்கின்றது, பிள்ளைகளை பற்றி கவலை இருக்கின்றது, என்னுடைய வருங்காலத்தை பற்றிய கவலை இருக்கின்றது, என்னுடைய சந்ததிகளை பற்றிய கவலையும் இருக்கின்றது. சமுதாயம் எந்த நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றதோ அந்த கவலையும் ஒரு மொழியில் இருக்கின்றது. இந்த சமுதாயம் நல்ல நிலை இருந்தால் தவிர ஒவ்வொரு அங்கத்தினரும் உறுதியாக நிச்சயமாக அமைதியோடு வாழ முடியாது. அப்படி என்றால் இவர்கள் அனைவருடைய நிலைமையை மாற்றுவதற்கு மனம் மிக முக்கியம். மனதிற்குரிய சத்தியமும் தூய்மையும் மிக முக்கியம். அந்த சத்தியத்திற்கு புறம்பாக நான் போவேனேயானால் என் நன்மைகளை நான் தவறிவிடுவேன். பிறகு நான் அந்த தீமைகளில், நான் சம்பாதித்த அந்த தீமைகளில் நன்மையை விரும்பாமல் நான் பொருளை விரும்பும் பொழுது தீமைகளை விரும்பினேன், கடப்பொருளை விரும்பினேன். நான் கண்டுபிடித்த பொருளின் மீது நான் மிக பெரும் பெருமையும் கொண்டிருந்தேன். என்னை யாரும் அசைக்க முடியாது, அந்த கடவுளே வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு வசனங்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடியதும் அதை கேட்பதுமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய எண்ணமும் அதிகமாக இருக்கின்றது. இப்பொழுதுதான் உங்களுக்கு நான் செய்த தவறினுடைய பதிவு அங்கு உருவாகின்றது. எப்பொழுது அந்த கடவுளே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு என் பெருமை நிற்கின்றதோ அன்று என்னுடைய தீமைகள் பதிவாக்கப்படுகின்றன. அதற்குரிய விளைச்சல்களில் நான் வாழ வேண்டும். அந்த விளைச்சல்கள் உருவாகிவிட்டன, சூழ்ந்துவிட்டன. அந்த சூழ்ந்து வந்த விளைச்சல்களும் உங்களுக்கு அருவமாக அறிவிக்கப்படுகின்றது. நாளை வாழ்க்கையை பற்றிய ஒரு இனம் புரியாத கவலை பயம், இதனை யார் ஏற்படுத்தியது? எவ்வளவு வேண்டுமான பணம் சம்பாதியுங்கள், நீங்கள் சம்பாதித்த அந்த பாதைகளில் நான் மேற்கொண்ட தீமைகள், அதாவது பொய்யையும் நயவஞ்சகத்தையும் கொண்டு, பொய் புரட்டுதலை கொண்டு, வீண் பிடிவாதமாக, இவ்விதம்தான் நான் வாழ முடியும், நல்லவனாக என்றால் வாழ முடியாது என்று அதற்கும் அத்தையும் அர்த்தம் கற்பித்து பின்னர் பொருள்களை சம்பாதித்து வைத்துக் கொண்டு, கெட்ட வழியில் சம்பாதித்து வைத்துக் கொண்டு, இப்போது யார் வீடு அழகாக இருக்கின்றது, நாங்கள் பணக்காரர்கள், யாருடைய சபை இன்னும் சிறப்பாக இருக்கின்றது என்று இவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் அங்கு பதிவாகின்றது. இவர்கள் இந்த ஜடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் உயிரோட்டத்தை காண முடியாத நிலையில் நாளைக்கு அவர்கள் உயிர் பிச்சை எடுப்பார்களே, அந்த உயிர் பிச்சைக்கு இன்று உச்சிடப்படுகின்றது. அறிவிக்கப்பட்டுவிட்டது மனதிற்கு கவலையாகவும் பயமாகவும். இப்பொழுது நாம் நிலை கொள்ள வேண்டும். என்னிடம் எதுவும் இல்லை, என் மனதில் எது இருக்கின்றதோ அதை தவிர நாளைக்கு நிகழப்போவதில்லை. நான் என்று பிணங்களையும் ஜடங்களையும் என்னுடைய சுகப்பொருள்களையும் வைத்துக் கொண்டு நாளைக்கு வாழ்வேன் என்று இருக்கும் பொழுது அந்த சருகுகளில் நெருக்கப்பட்டக்கூடிய அந்த வாழ்க்கையில் மிக பெரும் துன்பத்தை என் மனதில் தாங்கி நான் வாழ வேண்டும். அது எந்த விதத்தில் அமையும் என்பதும் தெரியாது, ஆனால் நெருப்பு பற்றிவிடும். நரக வாழ்க்கை இன்று இந்த உலகத்திலேயே ஆரம்பமாகும் என்பது இன்று என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கலக்கமும் சிறு அமைதியின்மையும் நாளைய வாழ்க்கையை பற்றி எண்ணம் புரியாத பயமும் போதுமானது. இதனை நீங்கள் நீக்க முடியாது, ஒரு காலம் நீக்க முடியாது. இது போக வேண்டும் என்று விரும்ப முடியும். விரும்புங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள், அதனால் முயற்சித்தாளர்கள் உங்களுடைய பொறுமையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் நான் என்னுடைய வார்த்தையை வாழ விரும்பவில்லை என்று இருந்தாலும் உங்களால் உங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள முடியாது. இறைவன் அனுமதி செலுத்துகிறது. எனவே என் இறைவனே என்னை நீ எடுத்துக்கொள் என்று நீங்கள் கதறினாலும் சரி, இல்லை நீங்கள் வாழ வேண்டியவர்கள். நீங்கள் எதனை விரும்பினீர்களோ அந்த விருப்பம் உங்களுக்காக முடியும் வரையில், அந்த தருணம் முடியும் வரை நீங்கள் வாழ வேண்டும். இப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்தில் நான் கிடைக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று எண்ணம் இருக்கின்றது. இப்பொழுதாவது மேற்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் சம்பாதித்த அந்த தீமைகளில் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், நன்மையை நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்பொழுது அதற்கு ஒரு உருவம் கற்பிக்காதீர்கள். மீண்டும் அந்த உயிரை உருவமாக பார்ப்பது தவறு. உயிர் அருபமான ஒரு உணர்வு. உங்களை வாழ்விக்கும் மாபெரும் சக்தியினுடைய அந்த ஆற்றலிலிருந்து உங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை முடியும் வரையில் உங்களால் அதை திறக்க முடியாது. யார் தங்களுடைய கஷ்டங்களில் வாடும் பொழுது பொறுமையை மேற்கொள்கின்றார்களோ அது அவர்கள் சம்பாதித்த தீமைகளுக்கான பரிகாரமாகும். இனி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இதை தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்வாழ்க்கை இங்கிருந்து விளைச்சலாக ஆரம்பிக்கின்றது. வானங்களிலும் பூமியிலும் அது பதிவாக்கப்பட்டு விட்டது. உங்களிலோ பூமியிலோ நடக்கும் எந்த சம்பவமும் அது நிகழ்வதற்கு முன்பாகவே நன்மையான எதிர்காலம் இருக்கின்றது, தீமையான எதிர்காலம் இருக்கின்றது. பயம், கவலை, அமைதி, ஆறுதல் என்ற ஒன்றை கொண்டு முன்னறிவிப்பு செய்யப்படாமல் நிகழ்வதில்லை. இங்கு இருக்கின்றது நாளைய வாழ்க்கையை பற்றிய நற்செய்தி. இங்கு இருப்பது அனைத்துமே நாளைய வாழ்க்கையை பற்றி மட்டும்தான். நேற்றைய வாழ்க்கையை பற்றி கவலைகளே முடிந்துவிட்டது. ஆனால் நாம் நேற்றைய வாழ்க்கையினுடைய துக்கங்களையும் நேற்றைய வாழ்க்கையினுடைய விரோதங்களையும் மனிதர்களுக்கு புறம்பாக நடத்தக்கூடிய சதித்திட்டங்களையும் இன்னும் நமக்கிடையே இருக்கக்கூடிய பெருமையும் பொறாமையும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காழ்ப்புணர்ச்சிகளோடு எதுவுமே நமக்கு கூடாது, அவ்வளவையும் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது. ஏனென்றால் நமக்காக எஞ்சியிருப்பது இன்னொரு வாழ்க்கை, நாளைய வாழ்க்கை, மறுமூச்சிலிருந்து வாழக்கூடிய வாழ்க்கை. நமக்கு விடுவிக்கப்பட்ட காலம் முடியும் வரையில் இந்த வாழ்க்கை தொடரும். இதில் நன்மை அமைய வேண்டும். இனியாவது உருவ வழிபாடு மேற்கொள்ளாதீர்கள். உங்களுடைய பொருள்களை கொண்டு வாழ்வேன் என்ற அந்த உருவ வழிபாடு மேற்கொள்ளாதீர்கள். இதை ஒன்றிய அருளால் படைக்கப்பட இருக்கக்கூடிய மாபெரும் இறை ஆற்றலை கொண்டு நான் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு விரும்புங்கள். உங்களுக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை நிச்சயமாக இறைவன் தரவில்லை. சுகமாக ஏந்தக்கூடிய, மனதில் தாங்கக்கூடிய அந்த அழகான உணர்வை நான் படைத்திருக்கின்றேன். இதை பின்பற்றுவதில் உங்களுக்கு என்ன தப்பு இருக்கின்றது? இதை பின்பற்றுவதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கிறது? மனதின் நன்மையை தாங்குவதற்கு எவ்வளவு சுகமாக இருக்க வேண்டும்? இது நடக்காது என்று கூறுகின்றீர்களே, நீங்கள் நாளைய வாழ்க்கையை படைப்பவர்களா? இல்லை. இன்றைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை எழுப்பப்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களா? இல்லை. மனதில் ஏகப்பட்ட தேவைகள், தேக்கங்கள், நாட்டங்கள், தேக்கங்கள் அவ்வளவும் நிறைவேறவில்லை என்ற அந்த மனதினுடைய ஆற்றாமையும் கடந்து அதற்கும் மேலாக இறைவன் தன்புறம் என்று அமைதி அளித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். நன்மை தீமைகளுக்கிடையே ஒரு நன்மை ஆயிரம் தீமைகளை போக்கிவிடும். அவ்விதமாக நான் ஆயிரம் தீமைகளை வைத்துக் கொண்டிருக்கும் போது இறைவனிடமிருந்து ஒரே ஒரு நற்செய்தி, அதனை நான் எங்கோ ஒரு மூலையில் நம்பிக்கை கொண்டேன். அந்த நம்பிக்கைக்காக வேண்டி இவ்வளவு பெரிய துயரங்களும் நீக்கப்பட்டு ஒரு மனிதனாக மனம் என்ற ஒரு அமைதியை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நன்மையும் தீமையும் சமமாகாது. இவ்வளவு கஷ்டங்களை வைத்துக் கொண்டு நான் சுகமாக வாழ்கின்றேன், எங்கிருந்து அந்த சுகம் வந்தது என்று கேட்டால் நிச்சயமாக இறைவன் ஆற்றலில் இருந்து வந்தது. நாம் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் நன்றி உணர்வு உடையவர்களாகவும் வாழும் காலமெல்லாம் நிச்சயமாக இறைவனுடைய ஆற்றல் நமக்கு நெருக்கமாகவும் நம்மை அரவணைத்துக் கொண்டும் இருக்கிறது என்பதை இன்று நான் நம்ப வேண்டும். மனிதர்களுடைய போக்குகளை ஒரு காலம் நான் நம்புவதற்கில்லை. இறைவன் அறிவித்த அந்த அறிவிப்பும் இறைவன் அறிவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நற்செய்தியையும் தவிர எனக்கு வாழ்க்கை இல்லை என்பதை எனக்கும் என் சந்ததிகளுக்கும் நான் அறிவிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றேன். உள்ளம் என்ற ஒன்று, அதில் நன்மையை நீங்கள் விரும்புங்கள். அந்த உள்ளம் இறைவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. அந்த உள்ளம் என்பது நான் என்னுடைய மனதில் தாங்கக்கூடிய நற்செய்தி, அது மனமாக இருக்கின்றது. அந்த நற்செய்தி இல்லை என்றால் மனம் விட்டுவிட்டது. மனம் என்பது நற்செய்தியில் அடங்கியிருக்கக்கூடிய அந்த உள்ளம். அங்கு தீமைகள் படரும் பொழுது தடுத்துக் கொள்ளுங்கள். என் இறைவனே இது வேண்டாம் என்று தடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் பக்கம் முழுமையாக நீங்கள் சார்ந்து விடுங்கள். உள்ளத்தை பொறுத்தவரையில், அறிவை பொறுத்தவரையில் எந்த கேடு கேட்டாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நானே என் தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொண்டாலும் கவலை இல்லை. இந்த மண்ணை வாரி போடுவதன் காரணமாக எனக்கு தீமைகள் நிகழக்கூடாது என்று இருக்கிறது, அதை நான் நம்புகின்றேன். இறைவன் தன்புறம் யார் நாட்டத்தை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களோடு மிக நெருக்கமாக இருக்கின்றான். தங்களுக்கு தாங்களே அவர்கள் தீமைகளை மேற்கொண்ட போதிலும் அதை அவர்களுக்கு நீக்கி தன்புறத்தில் இருந்துள்ள ஆறுதலையும் அந்த ஆறு சத்தியம்தான் என்ற அடிப்படையில் உள்ளம் புறமாக நிகழக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் அந்த சூழ்நிலைகளையும் இதன் மாற்றி அமைக்கின்றான். அவர்களுக்காக வேண்டிய தனித்தனிய முறையில் நம் ஒவ்வொருவருக்காகவும் தனித்தனிய முறையே வானங்களும் பூமியும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பார்ப்பதற்கு ஒரே வானம் ஒரே பூமி என்று தெரிகின்றது. இரவும் பொழுதும் இந்த நாளுடைய மாற்றங்கள் மாறி மாறி வரக்கூடிய ஒரு பொழுது ஒரு நாள் பொழுது. வானங்களும் பூமியும் இயற்கையினுடைய அந்த சிறவுகளை கொண்டு அதனுடைய ஆற்றல் மிக்க அந்த இயக்கங்களை கொண்டு இரவும் பகலும் மாறி வருகின்றது. சூரியனும் சந்திரனும் மாறி வருகின்றன. என்னுடைய பகலும் என்னுடைய இருளும் எனக்காக மாறி வருகின்றது. ஒவ்வொருவரும் இரவை முடித்துவிட்டோம். ஒவ்வொருவரும் தனித்தனியாக அந்த இரவு எப்படி இருந்தது கேட்டால், எனக்கு அவ்வளவாக தூக்கமில்லை, எனக்கு என்ன கஷ்டம் இருந்தது, எனக்கு கவலை இருந்தது, எனக்கு அழுப்பு இருந்தது, எனக்கு கெட்ட கனவு வந்தது, எனக்கு நல்ல கனவு வந்தது, எனக்கு சுகமான தூக்கம், எனக்கு தூக்கமே இல்லை. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான இரவு பொழுது இருந்திருக்கின்றது. தனித்தனியான பகலும் கூட, ஒருவருக்கு மன ஆற்றாமை, ஒருவருக்கு மனதின் செழுமை, இதற்கிடையே ஏகப்பட்ட முரண்பாடுகள் கொண்ட வாழ்க்கை. அப்படி என்றால் பகல் பொழுதிலும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே நிர்ணயிக்கப்படுகின்றது. ஒரே பகல் ஒரே இரவு அல்ல. ஒவ்வொருவருக்கும் இவ்விதமாக இருக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உலகம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வானம் முதலாக பூமி வரையிலும் உங்களை சுற்றி உள்ள இயற்கையும் சரி, உங்களுக்கு என்று தனித்தனியாக பிரத்யேகமாக அந்த உலகம் அமைக்கப்படுகின்றது. வானமும் பூமியும் சேர்ந்த உலகம் என்றார். என்னுடைய பகல் பொழுதும் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு எப்படி நிகழ்கிறது என்பது ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையானது. அதே மாதிரி இரவு பொழுதும் அப்படியானால் இரவும் பகலும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாளின் பொழுது வானங்களும் பூமியும் இயங்கக்கூடிய அந்த அகிலம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இருக்கின்றது என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒரே வானம் ஒரே பூமி அல்ல. உண்மையை உணருங்கள். மாபெரும் மகாசக்தி உங்களை சுரந்து கொண்டிருக்கிறது என்பதை உணருங்கள். இருந்தாலும் அவன் மன்னிப்பவனாகவும் கருணை மிக்கவனாகவும் மனிதர்களின் மீது அன்பு மிக்கவனாகவும் இன்னும் பிழைப்படுபவனாகவும் இன்னும் அதிகமாக கருணை பிழைவனாக இருப்பதன் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் சம்பாதித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்ல வேண்டாம். உங்களுடைய சம்பாத்தியத்தை நீங்கள் பார்த்தீர்களால் காலை முதலாக இரவு வரையில் சம்பாதிப்பதற்குள்ளாக அந்த சம்பாத்தியத்தின் நன்மையை சம்பாதித்தீர்களா, கேட்டை சம்பாதித்தீர்களா என்று கேட்டால் பதில் என்ன? 1000 கோடி ரூபாய் என்று சம்பாதித்து விட்டேன். நன்மையை சம்பாதித்தீர்களா, கேட்டை சம்பாதித்தீர்களா? நன்மையை சம்பாதித்தேன் என்று கூறுவீர்கள். ஆனால் நன்மையை சம்பாதிக்கும் போது எப்படி களைப்பு ஏற்பட்டது? தூங்கப் போகின்றேன் என்று சம்பாதிக்க வேண்டியதான் என்ன, ஏன் தூங்க போகிறீங்க? இல்லை, களைப்பு மேற்கொண்டு விட்டது. சம்பாதிக்கிற அந்த பாதையில களைப்பு வரலாமா? நன்மை என்றால் நன்மைக்கு நன்மைதானே கூடி, சுகத்திற்கு சுகம்தானே கூடி, பிறகு எப்படி கவலை களைப்பும் சோர்வும் ஏற்பட்டது? தூங்கி ஆக வேண்டும் என்று. இப்பொழுது இரவின் தூக்கம், இரவு வருகின்றது, தூக்கம் வேண்டும். அந்த தூக்கம் இல்லை என்றால் உங்களுக்கு அறிகின்ற தூக்கம் பிடிக்கவில்லை. நான் சம்பாதித்தனுடைய கேடுகள் இருக்கின்றன. யாரை ஏமாற்றினேன், யாரை கொள்ளையடித்தேன், எந்த அளவுக்கு மனித துரோகமாகவும் செயல்பட்டு இந்த பணத்தை சம்பாதித்தேன் என்று நீங்கள் கொண்டிருக்கிற நிலையில் இதிலிருந்து யாரையெல்லாம் ஏமாற்றினேனோ, யாருக்கெல்லாம் என் மீது விருப்பம் விரோதமும் இருக்கின்றதோ அவர்களிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், இந்த பணத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று இரவு பூராக சதித்து தந்திருக்குவீர்கள். உங்களுக்கு எதிராகவே தூக்கம் வராது. இன்னும் பல சூழ்நிலைகளில் கொண்டு நான் தூக்கத்திலிருந்து நீக்கப்பட்டு விடுகின்றேன். இறைவன் அருள் அங்கு இல்லை. இப்பொழுது உங்களுடைய பகல் பொழுதில் நீங்கள் சம்பாதித்தது. ஒருவன் உழைக்கின்றான், காலை முதலாக மாலை வரை கூலி விலை பார்க்கின்றான். 3 வேளை சாப்பாட்டுக்கு மட்டும் அவனுக்கு காசு வருகின்றது, களைப்பு ஏற்படுகின்றது, அங்கும் சோர்வு ஏற்படுகின்றது. இப்பொழுது உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களுடைய களைப்பு நீங்கி உடல் புத்துணர்வும் புத்துயிரோட்டமும் கொண்டு இருக்கக்கூடிய அந்த உடலின் சுகமான சூழ்நிலையா அல்லது இன்னமும் உழைக்க வேண்டுமா? சுகமான சூழ்நிலை வேண்டுமென்றால் உறங்க வேண்டும். நீங்கள் எவற்றையெல்லாம் சம்பாதித்தீர்களோ அவற்றையெல்லாம் மறக்க வேண்டும். உங்களுடைய சுகங்களையும் உலகத்தின் பொருள் அடிப்படையில் சுகங்களையும் நீக்கிக்கொள்ள வேண்டும். நீங்கள் அறியாத நிலையில் உங்களையே மறந்த நிலையில் நீங்கள் தூங்க வேண்டும். வானங்களையும் பூமியை மறக்க வேண்டும். பெற்றோர்களையும் குழந்தைகளையும் மறக்க வேண்டும். மனைவி மக்களையும் மறக்க வேண்டும். என் சம்பாத்தியத்தையும் மறக்க வேண்டும். நாளைய சதி திட்டங்களிலிருந்தும் விலக வேண்டும். அவ்வளவையும் நீக்கிக்கொண்டு நான் ஒரு ஜடமாக தூங்கியே ஆக வேண்டும். எனக்கு எதுவுமே கூடாது. நான் கிட்டத்தட்ட இறந்துவிட்ட நிலைக்காக வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய மறுநாள் பொழுது அழகாக இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று எனக்கு கவலையையும் பயத்தையும் அல்லது அதில் அதிகமாக நாட்டத்தையும் கொண்டு பின்னால் எனக்கு தூக்கம் மறுக்கப்படுகின்றது. இறைவனுடைய அருள் அங்கு இல்லை. உங்களுடைய கதி என்ன? அடுத்த நாளும் தூக்கம் இல்லை, உங்களுடைய நிலை என்ன? அதுக்கு அடுத்த நாளும் தூக்கம் இல்லை, பைத்தியம் பிடித்துவிடும். அந்த தூக்கத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. இறைவனுடைய ஆற்றல் அந்த தூக்கம் தான் உங்களுடைய வாழ்க்கை என்றால் பகலிலும் அந்த உறக்க உணர்வை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அவ்வப்பொழுது உங்கள் உடல் கலைக்கக்கூடாது, மனம் சோர்வடையக்கூடாது, உங்களுக்கு கலைப்பும் சோர்வும் நீக்கலாக இருக்கக்கூடிய அந்த பாதையில் பகல் பொழுது நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது இரவின் பொழுதினுடைய அட்காட்சி. எவ்விதமாக உங்களுடைய வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்று எறும்பு போல் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று கூறுவீர்கள். நீங்கள் என்ன எறும்பா மனுஷனா? எறும்பு போல் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் கூறுவதற்கு அதற்குரிய இயற்கை அது நடந்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய இயற்கை நீங்கள் உலகத்தினுடைய அனைத்து படைப்பினங்களிலும் உயர்ந்த படைப்பினம். ராஜா ராணி மாதிரி வாழ வேண்டிய நீங்கள் ஏன் தொழிலாளர்கள் மாதிரி உழைக்க வேண்டும்? உழைப்பு உயர்வு என்று கூறுவீர்கள். உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போனதுதான் நிச்சயம் என்று கூறக்கூடியவர்கள் நாம் தான். உழைப்பு உங்களுக்கு சிறந்தது என்றால் உழைப்பு சுகத்தை கொடுக்க வேண்டுமா, உழைப்பு களைப்பை கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால் சுகத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் நான் எதனை அனுபவிக்கின்றேன்? உழைப்பின் காரணமாக களைப்பை. ஊர் மக்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் ஊர் மக்களிலிருந்து நான் புகழப்பட வேண்டுவதற்காக வேண்டும் என்பதற்காக வேண்டியும் வீண் பெருமைக்காக எதற்காக பொய்யை கொண்டு நீங்கள் உரத்த பேசுகின்றீர்கள் உழைப்பு முக்கியம் என்று? யாருக்கு உழைப்பு பிடிக்கும் என்று ஒருவர் கேட்டால் உழைப்பு பிடிக்காது. சுகமாக ஓய்வில் வாழ வேண்டும் என்றால் அதுதான் வேண்டும். இந்த நாளும் நாளைக்கெல்லாம் எனக்கு பிடிக்கும், சாட்டர்டே சண்டே மண்டேலேருந்து எனக்கு கஷ்டம்தான், விரும்பவில்லை அந்த நாட்களை. தெரிந்திருந்தும் ஊருக்கு ஏன் இவ்விதமாக பேசி தொலைக்கின்றோம்? நான் உழைக்க வேண்டும் என்று ஆட மாட உழைக்கிறதுக்கு மனிதன் சுகமாக வாழ வேண்டும். அப்படி என்றால் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது? பணம் சம்பாதிக்க வேண்டும். உணவை விற்க சொன்னது யார்? உணவை படைப்பது யார்? உணவின் உயிரோட்டத்தை அமைத்தது யார்? அந்த உயிரோட்டம் இருந்த அந்த உணவை நீங்கள் படைக்கவில்லை. அப்படி என்றால் உங்களுக்கு எதற்காக அந்த உணவை விற்று பிறகு காசாக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்ற பிறகு அந்த காசை கொண்டு உணவை வாங்க வேண்டும். எப்படி நாம் உணவை விற்கின்றோம்? எப்படி நாம் அனுமதித்தோம் உணவை விற்பதற்கு? இதில் ஏதாவது ஒரு அணுவளவு துளியளவு நியாயம் இருக்கிறதா என்று கேட்டால், வானம் படுகிறது பூமி விளைகிறது என்று வசனம் பேசிக்கொண்டு இருந்தாமே அதேதானே என்றும் வீரபாண்டிய கட்டபொம்மனோட வானம் படுகிறது பூமி விளைவு நின்றுச்சா? அல்லது இன்னைக்கு அதானா? இன்னைக்கும் அதானே? அப்படி இருக்கும் பொழுது இப்ப மட்டும் ஏன் அந்த காசு உணவை ஏன் காசுக்கு விற்கணும்? ஒவ்வொரு உயிரினமும் அதன் உணவின் பக்கம். அந்த உணவை படைத்து விட்டு பிறகு உங்களை அமைக்கின்றான் இறைவன். உங்களுக்கு பசியையும் ஏற்படுத்தி விட்டு உணவையும் கொடுக்கவில்லை என்றால் நம்ம இறைவன் இல்லை. உணவு இருக்கின்றது இன்னும் நம்முடைய தானிய கிழங்குகளில், அரசாங்க தானிய கிழங்குகளில் அவ்வளவு புடுப்புத்து கிடக்கின்றன. பசிக்கும் வயதுக்கு உணவு இல்லை. காமன் அஜெண்டா, தேவையான அனைவருக்கும் பொதுவான அவசிய தேவைகள் உள்ளது. உணவு, தண்ணீர், காற்று, இதை எப்படி விற்க முடியும்? இதன் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த அரசாங்கங்களை ஏன் அனுமதித்தீர்கள்? இதற்காக நீங்கள் உங்களுடைய தேவைகளை கொண்டு நீங்கள் அரசாங்கத்திற்கு அவர்களை உங்களுடைய ஊழியர்களாக ஏன் அமர்த்தவில்லை? அவர்களுக்கு நீங்கள் பணியிட செய்யக்கூடிய அடிமைகளாக ஏன் மாறினீர்கள்? இதெல்லாம் என்னுடைய மனதில் நான் வாழப்போகின்றேன் என்று நாளைய வாழ்க்கையை கொண்டு நீங்கள் கூடுதல் வாழும் காரணமாக இறைவனுடைய உதவி அற்றுப்போய் இன்று நீங்கள் கூலிக்காரர்களாகவும் தொழிலாளர்களாகவும் உழைத்து நாம் மாயக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உணவை விற்கக்கூடாது என்ற அந்த உணர்வு இப்பொழுது வேண்டும். நீங்கள் மாற்ற முடியாது, விரும்புங்கள். உணவு நான் நிச்சயமாக அதனை விற்கக்கூடாது என்று விரும்புகின்றேன். இறைவனை நீ உதவி செய். அங்கு உங்களுடைய உலகம் மாறுகின்றது, உங்களுடைய உலகம் மாறுகின்றது. ஒரு தனி மனிதனால் உலகத்தை மாற்றிட முடியுமா என்று கேட்பார்கள். உங்களுக்கு என்று தனித்தனியான உலகம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய உலகம் மாறட்டும், உங்களுக்கு வானங்களும் பூமியும் அடிமையாகட்டும். இதுவற்றில் எந்த ஒன்றையுமே நான் வணங்குவதற்கில்லை. எனக்கு அடிமைகள் இவை. வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவன் என்னை உயர்வாக்கி இந்த வானங்களும் பூமியும் என்னை சுற்றி சுரண்டு வர வேண்டும். இரவையும் பகலையும் கொண்டு எனக்கு என்னுடைய நன்மைகளுக்காக வேண்டிய அவன் என்னை உயர்த்த இப்பொழுது நான் என் இறைவன் மீது நம்பிக்கை கொள்கின்றேன். உங்களுக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்கவில்லை. தாங்கக்கூடிய அழகான இதயத்தை அமைத்தான், அங்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் அமைத்தான். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா இல்லையா? ஏற்றுக்கொண்டேன் இறைவனை. இனி இதற்கு புறம்பாக நீங்கள் வீணாக தர்க்கம் செய்ய வேண்டாம். தர்க்கம் செய்வதற்கு நமக்கு அருகதையும் இல்லை. நாளைய வாழ்க்கையை பற்றி நான் அறிந்தவன் இல்லை. ஆனால் வேண்டும் என்று அந்த ஒன்று வேட்கையை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதுவரை நான் படித்த பொருள்களை கொண்டு நான் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தேன். அவ்விதமாக அல்ல. உயிரோட்டமுள்ள இறைவனுடைய ஆற்றல் மிக்க வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று விரும்புகின்றேன். எனக்கு உணவை கொடு, என் சந்ததிகளுக்கு தரித்திரம் என்ற நிலை ஏற்படக்கூடாது என்று இப்பொழுது விரும்புங்கள். உணவு இல்லை என்றால் தரித்திரம், பணம் இல்லை என்றால் ஏழை. ஏழையாக இருக்கலாம், தரித்திரம் இருக்கிறவர்களை வாழக்கூடாது. சுகபோகிகளாக இல்லாமல் இருக்கலாம். மனதின் ஆறுதலையும் உள்ளத்தினுடைய அமைதியையும் கொண்டு நான் வாழ்வது அதைவிட மிக சிறந்தது. இந்த உள்ளத்தின் பக்கம் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். இங்கிருந்து தான் உங்களுடைய விளைச்சல்கள், உங்களுடைய வெளிப்படையான வாழ்க்கை என்னுடைய விளைச்சல்கள் ஆரம்பமாகின்றன. இங்கு எதனை நான் நம்பிக்கின்றனோ என்னுடைய வாழ்க்கையே அந்த வாழ்க்கை உங்களுக்கு இல்லை, நீங்கள் படைப்பவர்கள் இல்லை. எவ்வளவு நோட்டு அச்சுறுத்தாலும் உங்களுக்கு போதாது, ஆயிரம் ஆயிரம் கொடிகளை சமாளித்தாலும் போதாது. காரணம், அது உயிரோட்டம் இல்லை. ஆனால் உயிரோட்டம் உள்ள ஒரு மக்கள் செல்வமாக சொல்லக்கூடிய ஒரு குழந்தையை பிறந்தால் எனக்கு போதுமானது, வாழ்க்கை முழுமைக்கும் என்று நீங்கள் நம்புவீர்கள். உங்களுடைய இறை நாட்டத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். இது வீணான கற்பனை அல்ல. நான் உறுதிபட என் மனதில் தாங்கிக் கொள்ள வேண்டிய இறைவனுடைய மாபெரும் ஆற்றல் நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்தில் மேங்கிக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் தாங்க முடியாத கஷ்டத்தை நீங்கள் கொடுக்கவில்லை. நீங்கள் சுகமாக அழகாக உங்களுடைய மனதில் இறைவனுடைய ஆசீர்வாதமாக கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை ஒவ்வொரு மூச்சிலும் அமைக்கின்றான். உயிர் மூச்சில் அவனுடைய செய்திகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய காதுகள் மூலமாக உள்ளத்தில் இறங்குகின்றது. இறைவனுடைய செய்திகள் சுவாசம் மூலமாக இறங்குகின்றது. ஏனென்றால் அது உணர்வு. அந்த சுவாசத்தில் இறைவனுடைய செய்திகள், அந்த செய்திகள் உயிர் மூச்சுகள். அந்த உயிர் மூச்சுகளுக்கு காரணம் அது அழகான செய்தி. ஏற்றுக்கொள்ளுங்கள், திறமை வேண்டாம், நான் சம்பாதிக்கப் போகின்றேன், நீங்கள் படைப்பவர்கள் இல்லை. இந்த விஷயம் நாளைக்கு படைக்கப்பட இருக்கின்றது. இறைவன் படைப்பாளன் என்பது உண்மையானால் அவன் தன்னுடைய படைப்பை காப்பீடு போனா அல்லது புதிதாக படைப்போனா, ஒரே மாதிரி படைப்பு. இங்கு ஒரு 300 பேர் உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முகமா, ஒரே முகமா எல்லாத்துக்கும், ஒரே ஒரு வட்டம் தான், ரெண்டு கண்ணு மூத்து வாய், எத்தனை விதங்கள் அதே இடத்தில் அமைந்திருக்கின்றன, அதே அளவில் அமைந்திருக்கின்றன. உறவுகளில் மாற்றங்கள், அது இறைவனால் முடியும், உங்களால் முடியாது. படைப்பாளன் தன் படைப்பை காப்பிடிப்போன் இல்லை. ஒவ்வொரு படைப்பும் வித்தியாசமானது, ஒன்று போல் ஒன்று இல்லை. ஒரு நாள் போன்று முகம் மறுநாள் இல்லை, மாற்றம் அடையக்கூடியது. ஒரு பொழுதை போன்று மறுபொழுது இல்லை, முகம் சோர்வடையக்கூடியதும் உயிரோட்டம் பெறக்கூடியதுமாக இருக்கின்றது, மலர்ச்சடையக்கூடியதுமாக இருக்கின்றது. எதனை நீங்கள் உங்களுடைய காரியமாக ஏற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இறைவனை நம்புகிறானால் படைப்பாளன் என்ற ஒருவன் அவன் படைப்பில் ஒவ்வொன்றையும் வித்தியாசமாகவும் தனித்தன்மையோடும் படைக்கின்றான். தனித்தனி மனிதர்களுக்காக, அவர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக. உங்களுக்கு படைக்கப்பட்ட ஒரு சுகம் எனக்கு கிடையாது, எனக்கு படைக்கப்பட்ட ஒரு சுகம் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்காக விதிக்கப்பட்ட ஒரு கவலை மற்றவர்களுக்கு கிடையாது. அவ்விதமே ஒவ்வொருவரும் தனித்தனியான நபர்கள். நீங்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு நாம் எல்லாம் ஒன்றாக ஒட்டுமொத்தமாக வாழ்வோம் என்று கூறுவதில் எந்த விதமான நன்மையும் இல்லை. அதில் வீண் கற்பனையை கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் மாயையாக இருக்கக்கூடிய தோற்றத்தை, நாளைக்கு சத்தியத்தை கொண்ட நீங்கள் உங்களுடைய சுகவீனங்களில் வாழும் பொழுதும் நஷ்டங்களில் வாழும் பொழுதும் அன்று அறிய முடியும். அந்த நாளில் நீங்கள் உணர்வு கொள்ளுங்கள், மனம் விட்டுட வேண்டாம், மனம் விட்டுட வேண்டாம், இன்னும் பொருளின் பக்கம் செல்ல வேண்டாம். என் இறைவனே, உன்னை ஏற்றுக்கொண்டேன், என்ன ஏற்றுக்கொண்டேன், இப்பொழுதும் நற்செய்தியாக என்னுடைய மூச்சில் உள் மூச்சில் இறங்கிக் கொண்டிருக்கிற செய்தி, எனக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் கூறக்கூடியதை ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது ஏன் இந்த சத்தியத்தை நான் உணராமல் போய்விட்டேன் என்பதற்கான ஒரே பொருள், நாம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி, படைக்கும் சக்தி, இறையாற்றல் இங்கு எனக்கு நற்செய்தியாக அந்நல் ஆசீர்வாதங்களாக இறங்கிக் கொண்டிருப்பதை நான் மறந்துவிட்டேன் அல்லது உணர்விட்டுவிட்டேன். காரணம், என் இறைவனை நான் வெளியாக்கிவிட்டேன். இங்கு என்னுடைய உள்ளத்தில் இறை ஆற்றல் மிக்க அவனுடைய நற்செய்திகளை பூஜிப்பதற்கு பதிலாக இறை வாக்குகள், அந்த வாக்கு மாபெரும் சக்தியோடு, மாபெரும் சக்தியுடன் அவனுடைய ஆற்றலோடு அவனிடமிருந்து இறங்கியிருக்கிறது. இதுவே இறை உணர்வாகவும் இறை சக்தியாகவும் நான் உணர்வதை தவறை விட்டுவிட்டு இங்கிருக்கக்கூடிய நற்செய்தி நல்ல ஆசீர்வாதமாக, இறை ஆற்றல் மிக்க ஆசீர்வாதமாக நான் எண்ணுவதை கொண்டும் நான் வடிகட்டப்பட்டுவிட்டேன். இதனை பூஜிக்க வேண்டும். சந்தேகத்தை கொண்டு கலங்கப்பட்டார்கள். உங்களுக்கு ஆற்றல் இருக்கின்றது, அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று அந்த நிமிடத்திலேயே நீங்கள் ஒரு உருவமாக படைக்காதீர்கள். உருவ வழிபாடு கூடாது. உள்ளத்திற்குரிய சுகத்தை உருவமாக்காதீர்கள். அப்படி என்றால் மருந்து மாத்திரைகளும் தான். அந்த மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு கேடுகள் என்று தெரிந்த பிறகு வேறு என்ன வழி என்று கேட்பீர்கள். அந்த வழி வேண்டுமென்றால் உருவத்தை நீக்குங்கள், வழி பிறக்கும். உணர்வோடு வாடுங்கள், அங்கு உங்களுக்காக வழிகள் பிறக்கும். அந்த வழிகளில் வாடிக்கப்படுவீர்கள். முதலாவதாக உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆற்றமையும் உங்களுடைய கவலையும் பயமும் நீக்கப்பட்டுவிடும். மனம் அமைதியுறும். இந்த அமைதி பூங்காவாக உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைகளில் உருவாக்கக்கூடிய இறைவனுடைய பசுமையான தோற்றங்களும் அடக்கம் உணவும் பழங்களும் காய்கறிகளும் எந்த குறைவும் இல்லாமல் வானங்களிலிருந்து எப்பொழுதுமே இறங்கிய வண்ணமாக இருக்கின்றது. உங்களுடைய தேவைகள் வானங்களில் இருக்கின்றன. அந்த வானங்களில் உங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட தேவைகள் அவ்வளவு உங்களுக்கு வாக்குகளாக உங்களுடைய உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மனமும் வானமும் இணைந்திருக்கின்றது, உடலும் பூமியும் இணைந்திருக்கின்றது. வானத்திலிருந்து நீர் பாக்கியமிக்க அந்த நீர் இறங்கினால் தவிர பூமி விளையாது. மனதிலிருந்து உடல் செழுமை பெறும். அதில் நம்பிக்கை என்ற நீர் அமைக்கப்பட்டால் தவிர உடல் செழுமை கிடையாது. இந்த வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமைகள். அவ்வளவு உங்கள் கால்களுக்கு அடியிலிருந்து விளைய வேண்டும். வானங்களில் அவ்வளவு சக்தி செயற்கைகளும் தண்ணீராக இறங்கி உங்கள் கால்களுக்கு அடியிலிருந்து அது விளைய வேண்டும். அந்த அளவுக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவற்றில் ஒன்றையும் அணுகக்கூடாது. இவை அனைத்தும் எனக்கு அடிமைகள் என்று உணர வேண்டும். நீங்கள் மாபெரும் படைப்பு. இறைவனுடைய படைப்புகள் மிக சிறந்த படைப்பினம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் அதற்கு தகுந்தவரை நடந்து கொள்ள வேண்டும். மண்ணையோ விண்ணையோ நம்பக்கூடாது. மண்ணையோ விண்ணையோ உங்களுக்கு ஊட்டமளிக்கக்கூடிய உயிரளிக்கக்கூடிய இறை சக்தியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நமக்காக படைக்கப்பட்டவர் அவற்றின் மீது எந்த அதிகாரம் இருக்கின்றது? இறைவனோடு நெருக்கமடையுங்கள். அந்த அதிகாரத்தின் மீது நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள். சுகமான வாழ்க்கை வேண்டும் இப்பொழுதும் சரி. நஷ்டமில்லாத வாழ்க்கை வேண்டும், கஷ்டமில்லாத வாழ்க்கை வேண்டும். அமைதியும் ஆற்றலும் மிக்க வாழ்க்கை உங்களுக்கு இருக்கின்றது. இறைவன் உங்களோடு நெருக்கமாக இருக்கும் பொழுது, அவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி இருக்கும் பொழுது அவன் உங்களோடு நெருக்கமாக இருக்கின்றான். இங்கு நான் என்னுடைய இதயத்தை தெய்வ உள்ளமாக, தெய்வ இல்லமாக, புனிதஸ்தலமாக, புண்ணியஸ்தலமாக ஆக்கிக்கொள்ளாத வரையில் நமக்கு விமோச்சனம் கிடையாது. பூசாரிகளை நம்பிக்கை கொண்டு நான் இதை வச்சு வெளியேறி நாம அமைத்துக் கொண்டிருக்கிற கட்டடங்களில் சொல்கின்றோம். இந்த மூன்று விதமான கட்டிடங்கள் அங்கு இறைவன் இருக்கின்றான். அங்கு சென்று பிரார்த்தனை செய்தால் தான் உங்களுக்கு சுகமாகும் என்று. அப்படி என்றால் இங்கு பேசிக் கொண்டிருப்பது யார்? பூசாரிகளால் வழிகெடுக்கப்பட்டோம். அங்கு வாதங்கள் கடவுளை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்பவர்கள். நான் இனி இறைவனோடு தனித்தன்மையோடு நெருக்கமாக இருக்கின்றோம். அவன் என்னோடு, நான் அவனோடு. இந்த இணைப்பு மிக முக்கியம் என்றால் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்ட சத்தியத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். எனக்கு எந்த கட்டிடமும் கிடையாது, இது மட்டும்தான். எந்த புண்ணியஸ்தலமும் கிடையாது. இங்கு நிகழக்கூடிய ஒரு புண்ணியமான வார்த்தைக்கு இணையாக நான் இதனை கொண்டிருக்கக்கூடிய இந்த புண்ணியஸ்தலத்துக்கு இணையாக எதுவும் கிடையாது. எந்த கெட்ட சத்தியமும் கிடையாது. நன்மைகள் மட்டும்தான். எண்ணங்கள் நிறைவேறும். இறை வழி வாழ்க்கை மருத்துவம் அல்ல. இறை வழியில் இறைவன் எதை கொடுத்தானோ அதனை அதே வழியில் அதே அருவமான மகாசக்தியோடு இணைந்து ஏற்றுக்கொண்டு பிறகு நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு சந்தேகத்தை மேற்கொள்ளாதீர்கள். விருப்பத்தோடு வாடுங்கள். சந்தேகப்பட்ட பிறகு நீங்கள் அந்த கஷ்டங்களுக்கு வாடும்பொழுது நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையோடு ஒரு பொறுமையும் வேண்டும். உங்களுடைய கஷ்டத்தை சகித்துக் கொள்ளவும் வேண்டும். இப்பொழுது என்ற இறைவனம் கேட்பது பொறுமையை கொடு இறைவனே. சுகமாக கொடு என்பது இப்பொழுது அர்த்தமல்ல. சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் எந்த கஷ்டத்துக்குள்ளும் நுழைவதற்கு முன்பாக நீங்கள் வேண்ட வேண்டியது. கஷ்டத்துக்கு நுழைந்த பிறகு பொறுமையை கொடு இறைவனே, இதிலிருந்து நல்லாற்றலை பெறக்கூடிய நன்றறிவை கொண்டு நான் வாட வேண்டும் என்பது பொறுமையை கொடு இறைவனே என்று கேளுங்கள். ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் விடுபட வேண்டி பொறுமையை கேளுங்கள். ஆனால் நான் சீக்கிரமாக சரியாக வேண்டும் என்று விரும்புகின்றோம். அங்கும் கடவுள் இல்லை, இறைவனை. இவை அனைத்தும் உங்களுடைய உணர்வாக போதிக்கப்படுகின்றது. நீங்கள் மறந்துவிட்ட சத்தியங்களை உங்களுக்கு நினைவூட்டப்படுகின்றது. மனசாட்சியத்தினுடைய ஒரு பகுதியை மறந்துவிட்டோம். அந்த மனசாட்சியம் மீண்டும் முயற்சிக்கப்படுகிறது. மனசாட்சியம் வேதமா, வேதத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. அந்த அறிவிப்பு மனதிற்கு சரியாகத்தான் படுகின்றது, சுகமாகவும் தெரிகின்றது. ஏன் இதனை நாம் தவறிவிட்டோம்? இனியும் சரி தவறுவிடுபவர்கள் இல்லை என்றால் உணர்வை கொண்டு வாழ்கின்றோம். வேதம் என்பது இங்கு இருக்கின்றது, புத்தகத்தில் இல்லை. வேதத்தின்படி நான் வாட வேண்டும் என்றால் அந்த வேதத்தை நான் மனசாட்சியாக சொல்ல வேண்டும். அந்த மனசாட்சியத்தை நான் சிந்தித்து உணர்வதன் காரணமாகவே அதனை நான் புதுப்பித்துக் கொள்ள முடியும். அந்த மனசாட்சியத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையும் அமையும். அதற்குரிய பாக்கியங்களோடு வாடும்பொழுது, சத்தியங்கள் நிகழும் பொழுது இனி இந்த மனசாட்சியத்தை விட்டு நான் வாட விரும்பவில்லை. பொய் பேசக்கூடாது என்பது மனசாட்சி. வேதம் அது அது புத்தகத்துக்குரியதா மனசுக்குரியதா இருக்கிற மனசுக்குரியதா? அப்படி என்றால் மனதில் அந்த வேதம் உண்மையாக முதன்மையாக இங்கு எழுதப்பட்டிருக்க வேண்டும். பிறகுதான் அது சத்தியம் என்று தெரியும். யார் மனதில் இருக்கக்கூடிய சத்தியத்தை விளங்கிக் கொள்ளவில்லையோ, பொய்யை கொண்டு மட்டுமே வாட முடியும் என்று ஊர் சொல்லக்கூடிய அந்த வாக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். உலகத்தில் நாம் பொழிக்கக்கூடிய பாதைகளில் இருக்கின்றோம். அந்த பொருள் அருள் அல்ல. எனவே அது உயிரோட்டமற்றது. இனி நான் செத்த பிணமாக ஜடமாக அடுகிப்பனவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் தவறுகளையும் பொய்களையும் பொருட்களையும் நியாயத்தையும் கொண்டு மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகளில் தேர்ந்தெடுத்து அதில் பணத்தை சம்பாதிப்பதற்காக நான் முற்படுத்த முடியும். இதை தவிர்த்து நான் நன்றவனாக வாழ்வேன் பணம் வேண்டுமென்றால் இல்லை. உங்களுக்கு தேவையானது வந்து கொண்டிருக்கும். இதை நம்பி வாழ்வதற்காக வேண்டிய அபரிமிதமாக சேர்க்க ஆசைப்படும் பொழுது இறைவனுடைய உணர்வுகளை தவிர்த்து கொண்டு கெட்ட வழிகளில் இறைவனுக்கு புறம்பாக பொய் பேசுவதும் பொருட்களை கொண்டும் சதித்திட்டங்களைக் கொண்டும் நயவஞ்சகத்தைக் கொண்டும் மட்டுமே தான் வாழ முடியும். இதை கொண்டுதான் வாழ வேண்டும். நீ ரொம்ப நல்லவனா இருக்காதே, நீ வாழ முடியாது என்று கூறக்கூடிய இந்த மக்களை விட்டும் நான் விலகுகின்றோம். என் இறைவனே, இந்த மக்களை விட்டும், மனதை விட்டும், இவருடைய கூட்டுக்களை விட்டும், இவர்களுடைய அடக்குமுறைகளை விட்டும், இவர்களுடைய உந்துதல்களை விட்டும் எங்களை பாதுகாத்துக்கொள். எங்களையும் என் குடும்பத்தினரையும் என்று நீங்கள் எப்பொழுது விரும்புங்கள் வேண்டுங்கள். உங்களுடைய இறையாற்றல் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு மாபெரும் சக்தியை கொடுக்கக்கூடியதாக அமையும். இந்த அமைதியில் நீங்கள் இன்று முதலாக உங்களுடைய வாழ்க்கை அமைக்க வேண்டும். இறை வழி என்பது உள்ளத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய இறை ஆற்றல் மிக்க ஆசீர்வாதங்கள், என்னுடைய இறைவனான வாக்குகள், அந்த வாக்குகள் மாபெரும் சக்தி. அந்த சக்தியோடு இணைகின்றேன். என்னுடைய உள்ளம் கோயிலாகவும் மசூதிகளாகவும் சர்ச்சைகளாகவும் இருக்க வேண்டும். தவிர இதை விட்டும் வெளியேறி கூசாரிகளை பின்பற்றுவதும் அந்த கட்டிடங்களில் இருக்கின்றது என்று எண்ணுவதும் நான் வெளியேறிவிட்டேன். இங்கு வெறும் கூடாக ஆகிவிட்டது. இனி இது பேய்ப்புறமாக ஆகிவிடும். கலவரங்களும் கழகங்களும் இருந்ததாக ஆகிவிடும். ஆற்றாமையிலும் உழண்டு கொண்டிருப்பதிலும் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். நெருப்புக்கும் நீருக்கும் இடையே வாழ்ந்து கொண்டிருப்பேன். அந்த நீரும் பிறகு கொதிக்க ஆரம்பித்துவிடும். நமக்கு வாழ்க்கையே இல்லை என்ற அளவுக்கு ஆகிவிடும். இப்பொழுது மனதிற்குரிய வேதனைகளும் துயரங்களும் நீங்க வேண்டும் என்று இன்று நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இறை செய்தியை ஏற்று நம்பிக்கை கொண்டுங்கள். இறைவனுடைய உதவி உங்களுக்கு என்று முதலாக இருக்கட்டும். இந்த ஆற்றலை கொண்டு இன்றும் என்றும் நம்முடைய இறைவனுடைய பாதையில் மருத்துவம் இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்து வருவோம். இறைவழி வாழ்க்கையும் இறைவழி மருத்துவம் அல்ல, இறைவழி வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இன்று நமக்காக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இறைவன் நாட்டம் இருந்தால் யார் ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்களுக்கு நாளைய வாழ்க்கை போர்நடைப்படையை நீக்கிக்கொண்டு, உரு வழிபாட்டை நீக்கிக்கொண்டு, அருபமான சுகம் வேண்டும் என்ற சுக வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபடுங்கள். இனி நமக்கு இந்த கட்டிடங்களோ பூசாரிகளோ கிடையாது. இறைவன் ஒருவன் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையை நாம் ஏற்றுக்கொண்டு இன்று நல்ல வாழ்க்கையை நாம் ஆரம்பிப்போமாகும்.